بسم الله الرحمن الرحيم.
إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره.
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا إلى يوم الدين، أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கு எல்லா புகழும் சலவாத்தும் சலாமும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்கின்ற முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் அருளால் நாம் இந்த இடத்திலே மார்க்கத்தை பற்றி விளங்குவதற்காக, மார்க்கத்தில் தெளிவு பெறுவதற்காக உட்கார்ந்திருக்கிறோம். இது அல்லாஹ் எமக்கு அருளியிருக்கின்ற மிகப்பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்ன என்று கேட்டால், துஆ என்பது எவ்வாறு வணக்கமாக மாறுகிறது, அதேபோன்று துஆ சம்பந்தமான சில நிபந்தனைகள் ஒழுங்குமுறைகளை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துமாறு நான் வேண்டப்பட்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்ன என்று கேட்டால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அடிப்படைதான் இஸ்லாத்தின் முதல் படியாக இருந்து கொண்டிருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் அர்த்தம் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இலாஹ் என்றால் அர்த்தம் என்ன? வணங்கப்படுபவன், வணக்கத்திற்குரியவன். எனவே ஒரு முஸ்லிம் தன்னுடைய எல்லா வணக்கங்களையும் அல்லாஹ்வுக்கே செய்ய வேண்டும். அப்போதுதான் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சரியாக அமுல்படுத்தியிருக்கிறான். நாம் வாயால் சொல்லியிருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான். அப்ப வணக்கம் என்றால் என்ன? அப்போதுதான் நாம் அதை அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு செய்ய முடியும். நிறைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டால், தொழுகை என்பது வணக்கம், நோன்பு என்பது வணக்கம், ஹஜ் என்பது வணக்கம், சதகா செய்வது வணக்கம். இப்படி வணக்கம் என்று ஒரு சில விஷயங்களை விளங்கி வைத்திருக்கிறார். ஆனால் யாரிடமாவது துஆ வணக்கமா என்று கேட்டால், அதை யாரும் தெளிவாக வணக்கம் என்று விளங்குவதில்லை. எனவேதான் எந்த ஒரு மனுஷனையாவது மார்க்கத்தில் தெளிவில்லாத ஒரு மனிதனை கொண்டு வந்து ஒரு சிலைக்கு முன்னால் தொழு அல்லது ஒரு கபருக்கு முன்னால் ஒரு தர்காக்கு முன்னால் தொழு என்று சொன்னால் அவன் தொழமாட்டான். ஏன் தொழமாட்டான்? அவனுக்கு தெரியும் அல்லாஹ் அல்லாத வேறு யாரையும் தொழக்கூடாது. ஏன்? தொழுகை வணக்கம். எனவே அந்த வணக்கத்தை இன்னொருவருக்கு செய்யக்கூடாது என்று அவன் தெளிவாக புரிந்திருக்கிறான். ஆனால் தனக்கு ஒரு கஷ்டம் வந்தால், தனக்கு ஒரு தேவை வந்தால் அதை வேறு யாரிடமும் கேட்கலாம், அல்லாவுடன் அல்லாவிடம் மாத்திரம்தான் கேட்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு அவனுக்கு இருக்காது. எனவேதான் ஒரே பள்ளியில தொழுவாங்க, தொழுதுட்டு பள்ளியோடு ஒட்டியிருக்கின்ற தர்காக்கு வந்து என்ன செய்வாங்க, தேவைகளை முறையிடுவார்கள். ஏன் தர்காவுக்கு தொழ மாட்டாங்க கேட்டால், இல்லை தொழக்கூடாது, தொழுகை அல்லாவுக்கு தான். துவா விஷயங்கள், நம்முடைய தேவைகளை முறையிடுற விஷயங்கள், அது வேற வேற யார்கிட்டையும் கேட்டுக்கொள்ளலாம், அதோடு இணை வைப்பு சம்பந்தப்படாது என்று நிறைய மக்கள் நினைக்கிறார்கள். எனவேதான் வணக்கம் என்றால் அது தொழுகையோடு சுருங்கியதல்ல, அது நோன்போடு சுருங்கியதல்ல. வணக்கம் என்பது பெரியொரு வட்டம், அது எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் செய்யப்படும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, துஆ என்றாலே வணக்கம் தான். இப்ப நாம தொழுகை வணக்கம் என்று விளங்கியிருக்கிறோம். இப்ப நபி அவங்க சொல்றாங்க துவா தான் வணக்கம்ங்காங்க. அப்ப பெயர் சொல்லி இதுதான் வணக்கம் என்று சொன்ன ஒரு விஷயம் இருக்கும் என்றால் அது துவா தான். இப்ப நாம தொழுகை நோன்பு ஜகாத்தை தான் வணக்கம் நினைத்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் துவா தான் வணக்கம்ங்கிறாங்க. அத்துஆ ஹுவல் இபாதா, அதுதான் வணக்கம்ங்கிறாங்க. அப்ப என்ன செய்ய வேண்டும்? துவாவை வேறு எவரிடமும் போய் கேட்கக்கூடாது, வேறு எவரிடமும் பிரார்த்தனை செய்யக்கூடாது, அல்லாவிடம் மாத்திரம் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது. நிறைய மக்கள் இதை விளங்க மாட்டார். நீங்க உதாரணத்துக்கு பாருங்க, தொழுகை எடுங்கோ, தொழுகை எடுத்து பாருங்க, தொழுகை சலா, சலா என்று சொன்னால் அதுக்கு ஒற்ற கருத்து நீங்க என்ன, இதுக்கு பதில் இதற்கு இன்னொரு கருத்து என்ன சொல்லலாம் என்று பார்த்தால், நீங்க அகராதியில போய் பாத்தீங்கன்னு சொன்னால் சலா என்றால் துவா என்று தான் இருக்கும். சலா என்ற சொல்லுக்கு ஒத்த கருத்து என்ன? துவா. அப்ப தொழுகை என்றால் அழைத்தல், துவா செய்தல் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஏன்? நாம தொழன் என்றால் அல்லாவை அழைக்க ஆரம்பிக்கிறோம், அல்லாவுடன் பேச ஆரம்பிக்கிறோம். எனவேதான் அதே சொல்லை எடுத்து தொழுகைக்கு பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர் என்று ஒரு மனிதன் சொல்லிட்டால் அவன் முதலாவதாக அல்லாஹ்வை அழைக்கிறான், அழைத்துட்டு பிறகு துஆ தான் செய்யறான். அல்லாஹும் அஃபிர்லி, அல்லாஹும் அபாயித் பைனி வபைன கதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிக் வல் மக்ரிப். அப்ப தக்பீர் கட்டின உடனே என்ன செய்யறோம், என்ன செய்யறோம், துஆ தான் ஓதுறோம். அப்ப தொழுகை பூராக துஆ தான். எனவேதான் துவா என்பது வணக்கம், அதுதான் வணக்கம் என்று சொல்றது காரணம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த துவா என்ற வட்டத்தை மக்கள் தெளிவாக விளங்காதன் காரணமாகத்தான் அதிலே இணை வைப்பு அதிகபட்சமாக நடக்கிறது. எனவேதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த எண்ணெய் தவிர்த்து எண்ணெய் விட்டுவிட்டு என் அல்லாதவர்களை வணங்குபவர்கள் என்று சொல்வதை விட எப்படி சொல்லியிருக்கிறான், எண்ணெய் விட்டுவிட்டு வேறவர்களை அழைப்பவர்கள், அழைப்பவர்கள் கூப்பிடுபவர்கள் பிரார்த்தனை செய்பவர்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். என் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்பவர்கள், என்னை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு என்ன சிரம் பணிபவர்கள், வணங்குவவர்கள் சொல்லாம எப்படி சொல்லியிருக்கிறான், என்னை விட்டுவிட்டு மற்றவர்களை அழைப்பவர்கள் கூப்பிடுபவர்கள் பிரார்த்தனை செய்வர்கள் சொல்லியிருக்கிறான். என்ன காரணம் என்று கேட்டால், இந்த தொழுகிறது சுஜூது செய்யறது இது நிறைய மக்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் செய்ய மாட்டாங்க, முஸ்லீம்கள் குறிப்பா. இப்ப துவா விஷயத்துல அவங்க தவறு விடுறது, எனவேதான் நிறைய வசனங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ்வை விளங்கப்படுத்துகின்ற ஏராளமான குர்ஆன் வசனங்கள் கூப்பிடுதல் பிரார்த்தனை செய்தல் என்ற சொல்லை தான் போட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், அல் அம்பியா அத்தியாயத்திலே யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, துரிப மதலுன், உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுகிறது, ஃபஸ்தமிஉ லஹு, அதை நீங்கள் ரொம்ப கவனமாக கேளுங்கள். என்ன உதாரணம்? இன்னல்லதீன தத்உன மின் தூனில்லா, அல்லாஹ் அன்றி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் வணங்குபவர்கள் இருக்கிறார்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்லல. அந்த வசனம் எப்படி சொல்லுதோ, நீங்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் அழைப்பவர்கள், துவா செய்பவர்கள் என்றுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனா மக்காவாசிகள் அவங்களுக்கு சொல்லலி எப்படி சொல்லணும், நீங்கள் அல்லாஹ் அன்றி வணங்குவர்கள் தான் சொல்லணும். எப்படி சொல்றான், அல்லாஹ் அன்று நீங்கள் துவா செய்பவர்கள். அப்ப அந்த விஷயத்துல நிறைய பிரச்சனை இருக்குது மக்களுக்கு, அதுலதான் கூடுதலாக இணைவிப்பு நடக்குது. அல்லாஹ்வுத்தான அந்த துவா விஷயத்தான் போட்டிருக்கிறான். அல்லாஹ் அன்று நீங்கள் கூப்பிடுபவர்கள், அழைப்பவர்கள், இறைஞ்சுபவர்கள், இவர்கள் அவர்கள் ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் அதற்காக ஒன்று சேர்ந்து, உலகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஈயை படைப்போம், ஒரு ஈயை உருவாக்குவோம், ஒரு சின்ன ஒரு அற்பமான ஒரு பொருள் இதை உருவாக்குவோம் என்று உலக மக்கள் எல்லாம் சேர்ந்தாலும் கூட செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா அந்த மனிதனுடைய அவன் அல்லாத படைப்புகளுடைய பலவீனத்தை சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா, வஇஸ் லுபுஹுமு துபாபு ஷைஅன், ஈ அது மெய்க்கின்ற பொருளில் இருந்து ஒன்றை உறிஞ்சி எடுத்துக்கொண்டால், தன்னுடைய தும்பிக்கையால் உறிஞ்சி எடுத்துவிட்டால் அதை அவர்களால் திருப்ப மீட்டி பறித்து எடுக்க முடியாது. அப்ப சாதாரணமான அற்பமான ஒரு ஈ தன்னுடைய அற்பமான ஒரு தும்பிக்கையால் ஒரு பொருளை அதில் மெய்த்து அதை அப்படியே உறிஞ்சு கொண்டால் திரும்ப எங்களால் எடுத்துக் கொண்டு வர முடியாது, அதை பறிக்க முடியாது, அதை வெளியிலே கொண்டு வர முடியாது. அப்ப லவ் பாலிட், எனவே நீங்க இவ்வளவு பலவீனமான ஆக்கலிட்ட போயா பிரார்த்தனை செய்கிறீர்கள். எனவே கேட்பவனும் யாரிடம் வேண்டப்படுகிறதோ, யாரை வேண்டுகிறார்களோ அவர்களும் பலவீனமானவர்கள் அல்லவா என்று அல் குர்ஆன் சொல்கிறது. இப்ப உள்ள சில நவீன கண்டுபிடிப்புகளை நாம் என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால், இப்ப ஈ என்ன செய்யும், ஒரு பொருளை மெய்த்து அதை தன்னுடைய தும்புக்கையால் உறிஞ்சு கொண்டால் அது தன்னுடைய தொண்டை குழி, அதனுடைய அந்த தும்பிக்கையில் இருந்து தொண்டை குழியை தாண்டுவதற்கு முன்னால் அது வேறொரு பதார்த்தமாக மாறிடும். ஈயில ஒரு விசேஷமான தன்மை இருக்குது, என்ன, அது என்னத்தை உள்ளுக்கு உறிஞ்சுதோ அது தன்னுடைய தொண்டையை தாண்டுவதற்கு முன்னால் வேறொன்றாக மாறிடும். அப்ப என்ன செய்ய முடியாது, எடுத்த பொருளை வழியில கொண்டு வர முடியாது, என்னதான் முயற்சி செய்தாலும் கொண்டு வர முடியாது, அது வேறொன்றாக மாறிடுது. அப்ப எனவேதான் அல்லாஹ்வுத்தஆலா சொல்கிறான், நீங்க இவ்வளவு பலவீனமான ஆக்கள், எனவே அல்லாஹ்விடம் மாத்திரம்தான் நீங்கள் கையேந்த வேண்டும், கூப்பிட வேண்டும், அவனைத்தான் அழைக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுத்தஆலா அன்றைய நிலைமையை கருதி இவர்களுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறான். இது நமக்கு தேவை என்னன்னு கேட்டால், இந்த துவா விஷயத்தில் மக்கள் தவறு விடுவதன் காரணமாக அல்லாஹ்வுத்தஆலா நீங்கள் துவா கேட்கின்ற அல்லாஹ் அன்று நீங்கள் அழைக்கின்ற மக்கள் என்று சொல்லியிருக்கிறான். இப்படி ஏராளம் பாருங்கள், அல்லாஹ்வுத்தஆலா அல் குர்ஆனில் சொல்லும் போது அல்ல சப அத்தியாயத்தின் இறுதி வசனங்களை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வல்லதீன தத்உன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கத்மீர், அல்லாஹ் அன்றி நீங்கள் வணங்குபவர்கள். அல்லாஹு தஆலா அப்படி சொல்லல, அப்படிதான் சொல்லணும். மக்காவாசிகள் வணங்கிக் கொண்டுதான் இருந்தாங்க, சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தாங்க. அப்ப எப்படி சொல்லணும், அல்லாஹ் அன்று நீங்கள் வணங்குபவர்கள் என்று சொல்லணும். அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், இந்த வசனத்திலையும் அல்லாஹ் அன்று நீங்கள் துவா செய்பவர்கள், கூப்பிடுபவர்கள். ததுஉன என்ன அர்த்தம், தா என்றால் அழைத்தான், அப்ப அதுல இருந்து பிறந்ததுதான் ததுஉன என்பது. இப்ப நீங்கள் கூப்பிடுபவர்கள், அழைப்பவர்கள், மா யம்லிகூன மின் கத்மீர், இன் தத்உஹும் லா யஸ்மஉ, அவர்களால் ஒரு, அதாவது ஒரு வித்தில் உள்ள, வித்துக்கு மேல் இருக்கின்ற அந்த சாதாரணமான அற்பமான மெல்லிய தோல், அந்த அளவு கூட அவர்களுடைய கையிலே அதிகாரம் கிடையாது. அல்லாஹ்வுடைய கையில் தான் எல்லாம் இருக்கிறது. எனவே அவனிடம் தான் நீங்கள் கேட்க வேண்டும். மனிதன் என்னதான் செய்தாலும் கூட அவனுடைய அதிகாரத்தில் எதுவுமே இல்லை, அல்லாஹ் நாடியேதான் நடக்கும். அப்ப முழு கண்ட்ரோல் அல்லாஹ்வுடைய கையில இருக்கிறது, எனவே அவனிடம் தான் நீங்க கேட்கணும் என்கிறதுக்காக அல்லாஹு தஆலா சொல்கிறான், மக்களே நீங்கள் யார்கிட்ட போய் கையேந்துறீங்களோ, யாரிடம் பிரார்த்தனை செய்யறீங்களோ, இவர்களிடத்தில் எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இந்த தஜூஹும், இவர்களை நீங்கள் கூப்பிட்டாலும் கூட லா யஸ்மஉ துஆக்கும், அவர்கள் உங்களுடைய பிரார்த்தனையை கேட்க மாட்டார்கள், அவர்களுக்கு கேட்காது. சரி, வலவு சமயம் அப்படி கேட்டாலும் கூட மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு பதில் தர முடியாது. இது உலகத்தில் வயவுமல் கியாமதி. சரி, மறுமையில் உலகத்தோட முடிவடைகிறது, இது பெரிய தவறு. இது வணக்க விஷயத்தில் நீங்க தவறு விட்டுருக்கீங்க, இன்னொரு ஆளை போய் கூப்பிட்டு இருக்கிறீங்க, கஷ்டத்தின் போது இன்னொரு ஆளிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறீங்க, இது பெரிய ஒரு ஷிர்க். அப்ப இது உலகத்துடன் தவற முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், மறுமையில் வயவுமல் கியாமதி, மறுமையில் யக்ஃபுரூன பிஷிர்கிக்கும், நீங்கள் செய்த இந்த ஷிர்கை, அல்லாஹ் தஆலா நீங்க செய்த இந்த துஆவேன்னு சொல்லல, ஏற்கனவே துவா செய்யற விஷயத்தான் சொல்லிட்டு வரான், மறுமையில் நீங்கள் செய்த இந்த இணை வைப்பை அவர்கள் மறுத்து விடுவார்கள். யார நீங்க போய் அழைச்சிங்களோ, மனிதனாக இருக்கட்டும், மலக்காக இருக்கட்டும், இறை தூதர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அல்லாவுக்கு முன்னால மறுமையில் விசாரணையின் போது இவர்கள் செய்த இந்த, எங்களை இவங்க கூப்பிட்டுட்டாங்க, எங்கள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சிட்டாங்க, எங்கள நம்பிக்கை வச்சிட்டாங்க, ஆனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை என்று அவர்கள் அல்லாவுக்கு முன்னால் நம்முடைய ஷிர்க்கிலிருந்து அவர்கள் என்ன தப்பிக்குவார்கள், அல்லாஹ்விடம் சொல்லிவிடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப எப்படி சொல்லல பாருங்க, அல்லாஹ் அல்லாததை, அல்லாஹ் அல்லாத ஒருவரிடத்தில் துஆ செய்வது ஷிர்க்ங்கறத அல்லாஹ் தஆலா எவ்வளவு நுணுக்கமாக இந்த இடத்துல சொல்லி காட்டுகின்றான். எப்படி சொல்கிறான், நீங்கள் வைத்த ஷிர்க்கை அவர்கள் மறுப்பார்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் சொல்றான். இவங்க என்ன ஷிர்க் செய்தது, அவர்களை துஆ கேட்டது, அவர்களிடம் தேவைகளை முறையிட்டது. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக விளங்கப்படுத்துகின்ற வசனங்கள். இந்த வசனங்களை எல்லாம் சாதாரணமான உள்ளம் நஜீசாகாத ஷிர்கால, பிதியத்துக்களால உள்ள நஜீசாகாதாக்கள் இந்த குர்ஆன் வசனங்களை படித்தால் இலகுவாக புரிந்துவிடும். இப்படித்தான் நாம் இருக்கணும், இதுதான் இஸ்லாத்தினுடைய சரியான நிலைப்பாடு, துவா விஷயத்தில் நாம் இப்படி இருக்கணும் என்கிறது மிக தெளிவாக புரிந்துவிடும். வலாயு நபியுக மிஸ்லு ஹபீர், நபியே அல்லாவை போன்று இப்படி உங்களுக்கு தெளிவாக விஷயங்களை சொல்பவன் வேறு யாரும் இல்லை. யா ஐயுஹன்னாஸ், மக்களே, அன்தும், நீங்கள் தான் ஃபுகராஉ இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் தேவையுள்ளவர்கள். வல்லாஹ், அல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அவன் தேவையற்றவன், அவன் தான் எல்லா புகழுக்கும் உரியவன், நீங்க தான் அவனிட்ட வரணும். எல்லா மக்களும், விதிவிலக்கு கிடையாது. அப்ப இந்த விஷயத்தில், இந்த வசனத்தில் கூட அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்தனை செய்வது ஷிர்க், மறுமையில மாட்டிக்குங்கிறான். இது தெளிவான வசனம், நீங்க போய் படிச்சு பாருங்க. அடுத்தது அல் அஹ்காஃப் அத்தியாயத்தில் ஆறாவது வசனத்தை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஒமன் அவல்லு, ரொம்ப வழிகேடன் யார், இவனை விட வழிகேடன் கிடையாதா, அவன் யார், மிம்மையூமிந்தூனில்லா, அல்லாவை விட்டு விட்டு வேறொருவனை வணங்குபவனை விட வழிகேடன் எவனும் இல்லை. அப்படி அல்லாஹ் தஆலா சொல்லல. எப்படி சொல்றான், ஒமன் அவல்லு, வழிகேடன் கிடையாது. யாரை விட தெரியுமா, அல்லாஹ் அல்லாதவனிடம் பிரார்த்தனை செய்பவனை விட, அல்லாஹ் அல்லாதவனிடம் தன்னுடைய தேவையை முறையிடுபவனை விட, அல்லாஹ் அல்லாதவனிடம் கையேந்துபவனை விட, அல்லாஹ் அல்லாதவனை அழைப்பவனை விட வழிகேடன் வேறு யாரும் கிடையாது. அப்ப இந்த இடத்துல கூட அல்லாஹ் தஆலா வணக்கம் என்கிற சொல்ல எடுத்துட்டு துவாங்கிற சொல்லத்தான் போட்டிருக்கிறான். என்ன, அதுலதான் நிறைய மக்கள் தவறு விடுறது. அதுக்கானத்தை நீங்க பார்க்கலாம், ஆரம்ப அறிஞர்கள் துவா என்றே தனித்தனி புக்களை வச்சிருக்காங்க. துவா என்ன, அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு போற விஷயம் தானே, இதுக்குன்னதுக்கு எவ்வளவு பெரிய புக் தேவை, ஏனென்று கேட்டால் இதுலதான் நிறைய தவறு நடந்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா வணக்கம் என்கிற சொல்லை அடுத்துட்டு அழைக்கிற வசனத்தை சொல்லை போட்டிருக்கிறான். அப்ப இந்த வசனத்துல கூட நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை, யார் அல்லாஹ் அல்லாதவனை அழைக்கிறானோ, அல்லாஹ் அல்லாதவனிடம் துவா கேட்கிறானோ, அவனை விட வழிகேடன் யாரும் கிடையாது. அவன் எப்படியான பலவீனமானவர்களை அழைக்கிறான் தெரியுமா, மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமா, மறுமநாள் வரைக்கும் இவன் என்னத்தை சொன்னாலும் அவங்களுக்கு பதிலளிக்க முடியாது, என்னத்தை கேட்டாலும் அவர்களால பதிலளிக்க முடியாது. அப்படியானாக்கள்கிட்ட போய் இவன் கேட்கிறான். சரி, ஓகும் அவர்கள் இவன் யார்கிட்ட போய் துவா கேட்கிறானோ, யார்கிட்ட போய் கையேந்திரானோ, யார்கிட்ட போய் தேவைகளை முறையிடுகிறானோ, இவர்கள் அந்துஇஹிம் காஃபிலூன், இவன் கேட்கின்ற இந்த விஷயம் இவனுடைய முறைப்பாடை கேட்பதில்லை. அவர்கள் வேறொரு திசையில் இருக்கிறார்கள். என்ன திசை அது? உதாரணமாக மரணித்தவர்கள் எடுத்துக்கொண்டால் அவர்கள் பரிசகனப்படுகின்ற மன்னரை வாழ்க்கை, அது ஒரு தனி வாழ்க்கை, அது அது தனியொரு உலகம், அது அதுக்கும் இந்த உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது. அப்ப எனவே அவர்கள் வேறொரு திசையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இவைகள் எல்லாம் கேட்பதில்லை. இப்ப மறுமை, அல்லாஹ் தஆலா மறுமையை சொல்றான், இது உலகத்துல முடிவடையாது, இந்த தவறு உலகத்தோட முடிவடையாது. வஇதா ஹுஷிரன்னாஸ், மக்கள் எல்லாம் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிறுத்தப்படும் அந்த நாளில், கானு லஹும் அஅதான், இவர்களுக்கு எதிரிகளாக எதிர்த்திசையில் அந்த மக்கள் நிற்பார்கள். இப்ப நான் உதாரணத்துக்கு இப்போது நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற விஷயம் தர்கா விஷயம் தான். தர்காவோட போய் நோய்க்காக பிள்ளை பாக்கியம் கேட்டு நோய் தீர்வுமென்று கேட்டு என்ன செய்வாங்க? பிரார்த்தனை செய்வாங்க, கையேந்தி நிக்கிறாங்க, சுஜூதுல நிக்கிறாங்க, முட்டுக்கால நிக்கிறாங்க. சரி, உண்மையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மனுஷர் ரொம்ப நல்ல மனிதனாக இருக்கிறான். ஆனா மறுமையில் என்ன நடக்குமா? இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நமக்கு எதிரிகளாக நிற்பார்கள். இல்ல, இந்த மனுஷன் என்ற மன்னரை கிட்ட வந்துட்டான், என்னைக்கிட்ட ஒருத்தரம் கையேந்திட்டான், எனவே யா அல்லாஹ் இவன் என்ன அழைச்சிட்டான், எனவே இவனை மன்னிச்சு விட்டுறன்னு ஷபாத் செய்வாங்கல்லன்னு அல்லாஹ் சொல்றானா? அப்படி சொல்றானா? இந்த நல்ல மனுஷன் அல்லாஹ்வுக்கு முன்னால வந்து இவன் என்ன உலக வாழ்க்கையில என்னையும் தேடி வந்தான், என்னுடைய காலடியிலும் வந்தான், என்னிட்டையும் அவனுடைய தேவையை முறையிட்டான், எனவே யா அல்லாஹ் நான் ஒரு நல்ல மனுஷன் தானே, எனவே இவனை மன்னித்து விடு. என்ன சாலிஹீங்களும் ஷஃபாஅத் செய்வாங்க, சில ஆட்களுக்கு சிபாரிசு செய்வாங்க மறுமையிலே. அப்படி சிபாரிசு செய்வாங்க அல்லாஹ் சொல்றானா? இல்லை, அல்லாஹ்வுக்கு முன்னால் எதிர்த்திசையில் நிற்பார்கள். இவங்க செஞ்சதுக்கு நாங்க பொறுப்பில்லை. அவர்கள் மாறி விடுவார்கள், பி இபாதத்திஹிம், இவர்கள் செய்த துஆவை என்று சொல்லாம அல்லாஹு தஆலா இந்த இடத்துல இவர்கள் செய்த வணக்கத்தை என்று சொல்றான். அப்ப என்ன துஆ? துவா என்ன காட்டுது? வணக்கம். அப்ப மாறி மாறி அல்லாஹு தஆலா துவா வணக்கம், வணக்கம் துவா, இதுதான் குர்ஆன்ல நிறைய விளங்கப்படுது. அப்ப அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்றான், அவர்கள் செய்த வணக்கத்தை இவர்கள் மறுத்து விடுவார்கள். இவங்க எங்கள்ட்ட துவா கேட்டு எங்களை வணங்கினாங்களே, அந்த வணக்கத்துக்கு நாங்க பொறுப்பில்லை. அதே போல ஃபாத்திர் அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்லும் போது, அல் பக்ரா அத்தியாயத்திலே, பக்ரா அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வகால ரப்புக்கும், உங்கள் இறைவன் உங்களுக்கு சொல்கிறான், உதுஊனி, என்னிடமே துவா கேளுங்கள், என்னிடமே பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜிப் லக்கும், உங்களுக்கு நான் பதில் தருவேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, என்னிடம் துவா கேட்காமல் யார் பெருமை அடிக்கிறார்களோ, அப்படித்தான சொல்லணும், அப்படித்தான் வசனம் வருகிறது. எப்படி? என்னிடம் துவா கேட்காமல் யார் பெருமை அடிக்கிறார்களோ, அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லல, என்னை வணங்காமல் யார் பெருமை அடிக்கிறார்களோ சொல்றான். அப்ப என்னத்தை காட்டுது? அப்ப முன்னுக்கு துவான்னு சொல்லிட்டு ரெண்டாவது வணக்கம்ங்கிறான். அப்ப துவா வணக்கம், என்னையே அழையுங்கள், என்னிடமே பிரார்த்தனை செய்யுங்கள், என்னை வணங்காமல் யார் பெருமை அடிக்கிறார்களோ. அப்ப சரியா சொல்றேன்னா, என்னை துவா கேட்காமல் என்னிடம் பிரார்த்தனை செய்யாமல் யார் பெருமை அடிக்கிறார்களோ என்றுதான் சொல்லுவோம். அப்ப என்ன என்று கேட்டால், இப்படி மாறி மாறி சொல்லுவது துவா வணக்கம், எனவே அல்லாவோட மாத்திரம் தான் நீங்க செய்யும், அல்லாவோட மாத்திரம் தான் நீங்க கேட்கணும் எங்கிறத இது காட்டு. இது சமுதாயத்தில் நிறைய நடக்கிறது. எனவேதான் அல் குர்ஆனுடைய வழிக்கு, அல் குர்ஆனுடைய வசனங்களை சிந்திக்கின்ற, அதை ஆய்வு செய்கின்ற, அதை விளங்குவதற்கு முயற்சி செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு இந்த சமுதாயம் திருப்பப்பட்டால், இந்த கொள்கையில் இருக்கின்ற நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கையில் இருக்கின்ற நிறைய பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனை அப்படித்தான் அருளி இருக்கிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதை நாம் ரொம்ப தெளிவாக, துவா என்பது லா இலாஹா இல்லல்லாஹ்வுடன் சம்பந்தப்பட்டது, வணக்கத்தோடு சம்பந்தப்பட்டது, அதை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் செய்யணும் என்பதை ரொம்ப தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்ப ஒரு சந்தேகம் வரலாம். அல்லாஹ் தஆலா சில மக்கள் கேட்கிறாங்க, உதாரணத்துக்கு சந்தேகம், நீங்க அல்லாவிடம் தான் கேட்கணும் சொல்றீங்க. இப்ப ஒரு ஆள், இப்ப உதாரணமாக இந்த மேசையில ஏறினாரு, கால் தவறி விழ போறாரு. இப்ப என்ன செய்யறாரு? உதாரணத்துக்கு அசர் மூலையை பக்கத்து நிக்க அங்க வச்சுக்கொள்ளுங்க, அசர் மூலையை என்ன கொஞ்சம் பிடிங்க என்று சொல்றாரு. இப்ப வேற ஒரு அவருக்கு வந்த ஒரு கஷ்டத்தில் என்ன செஞ்சிட்டாரு? மனுஷனை கூப்பிட்டுட்டாரு. அப்ப இதுவும் சிறுக்கோ என்கிறாங்க, இதுவும் இணை வைப்பா போயிருமோ? ஏன், தனக்கு வந்த ஒரு நிலைமையில ஒரு அடியான் ஒரு மனுஷனிடத்து அவர் என்ன செய்யறாரு? ஒரு மனுஷனை கூப்பிடுறார். இந்த இடத்துல நாங்க ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை விளங்கணும். என்ன கேட்டால், மனித சக்திக்கு உட்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது. மனித சக்திக்கு உட்பட்ட விஷயம், உதாரணத்துக்கு இப்ப ஈனைக்கு நான் நிக்கும் போது எனக்கு கால் தவறினால் பக்கத்துல நிக்கிற அசர் மூலைக்கு என்ன என்ன செய்யலும் பிடிக்கலும். அது அல்லாஹ்வுத்தால அவருக்கு அந்த சக்தியை கொடுத்திருக்கிறான். அப்ப மனித சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஆள் இன்னொரு ஆள் உதவியை நாடுவதில் தவறு கிடையாது. அதை அல்லாஹ்வுத்தால நம்மள அப்படித்தான் சொல்லியிருக்கிறான், ஒத்த ஆவன் வாழல் பிறி ஒத்தக்குவா, நல்ல விஷயங்கள் ஆளுக்கால் உதவி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறான். இது நல்ல விஷயங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். எனவே அந்த விஷயத்துல தவறு கிடையாது, மனித சக்திக்கு உட்பட்ட விஷயங்கள். அதே நேரத்தில் நான் அவங்க அங்க இருக்க இங்க இருந்து கொண்டு எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, எனவே மூளை அவர்களே பிள்ளை பாக்கியத்தை பெற்று தாருங்கள், பிள்ளை பாக்கியத்தை தாருங்கள் என்று கேட்டால் அங்க இது இணை வைப்பு. ஏன், அது அல்லாஹால மனித சக்தி மனிதனுடைய கையில அந்த விஷயங்களை கொடுக்கல, மனித சக்திக்கு அப்பாற்பட்டது. இது ஒரு விஷயம், இது ஒரு விஷயம். அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கிறது. உதாரணமாக இப்ப இந்த இடத்துக்குள்ள இருக்கும் போது ஒருவரை நான் கூப்பிடுகிறேன், ஒரு முஹம்மத் என்று ஒருவர் இருக்கிறார். முஹம்மத் என்று கூப்பிட்டா அவன் சிவர் நான் இருக்கிறேன், என்ன விஷயம் என்று கேட்பார். அவருக்கு அது முடியும், கேட்க முடியும். சரி, இப்ப இவர் இந்த பில்டிங்க்கு வெளியில ரோடுல நிக்கிறார். இப்ப முஹம்மத் என்ன விளங்குமா? விளங்காது. ஏன் விளங்காது? ஏன் விளங்காது? அது மனித சக்தி, மனிதனுடைய கேள்வி புலன் இவ்வளவுதான், வரையறுக்கப்பட்டது, ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் உள்ளது, அதை தாண்டினால் அவரை கேட்காது. அப்ப எனவே நான் அவரை பார்த்துட்டு முஹம்மத் எனக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வேண்டிட்டு வாங்க அல்லது அவசரமா வாங்க, நான் ஒரு கட்டான கட்டத்தில் இருக்கிறேன் என்று நான் சொன்னால் நான் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். தூர தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய அழைப்பை கேட்டு பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அப்ப அந்த ஆற்றலை கொண்டு என்ன செஞ்சிருக்கிறேன்? ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறேன். இந்த இடத்துல இணை வைப்பு நடக்கும். அப்ப நாங்க மனித சக்திக்கு உட்பட்ட விஷயம், அவர் முன்னுக்கு இருந்து அவரை கூப்பிட்டால் பிரச்சனை இல்லை, அடுத்து அவருடைய சக்திக்கு உட்பட்ட விஷயத்தை அவரிடம் கேட்பதால் பிரச்சனை இல்லை. இந்த ரெண்டையும் தாண்டினால் அது அல்லாஹ்வுக்குள்ள விஷயம். எனவேதான் இங்க இருந்து கொண்டு உதாரணத்துக்கு ஒரு நமக்கு கஷ்டம் வந்தால், உதாரணத்துக்கு ஒருவர் அழைக்கிறார், யா முஹையத்தீன் என்று அழைக்கிறார் வச்சுக்கொள்ளுங்க, அவங்க பக்தாதில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு விளங்குமா? அடுத்து அவங்க உயிரோட இல்லை. அப்ப இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்ப தொலைவில் இருந்து கொண்டு ஒரு மனிதனுடைய அழைப்பை கேட்டு அதற்கு பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தான் இருக்கிறது. அப்ப இந்த விளக்கத்தை, இந்த ஒரு தெளிவு விளக்கணும். என்னன்னு கேட்டா, சில மக்கள் இப்படியான சந்தேகங்களை போடுவதன் காரணமாக அதை நான் இந்த இடத்துல சொல்லிவிட்டேன். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நாம் துவா என்றால் அது இஸ்லாம் எப்படி அதை பார்க்கிறது, அது எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ்வுடன் சம்பந்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டோம். இப்போது நம்ம நிறைய விஷயங்கள், துவா சம்பந்தமான ஒரு சில சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கிறது. அதுல ஒரு சில விஷயங்களை நான் சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது சில மக்கள் நினைக்கிறாங்க, நாம நிறைய விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆனா இன்னும் அதுல எது நடந்ததாக தெரியவில்லை. எனவே நம்ம அல்லாஹ்ட்ட நான் கேட்கிறோம், கேட்டால் பதில் தருவேன் அல்லாஹ்வுத்தால சொல்கிறான், எனவே நமக்கு பதில் கிடைக்காம இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுத்தால சொல்கிறான், நீங்கள் கேளுங்கள் தருவேன் என்று சொல்கிறான், அழையுங்கள் பதில் அளிப்பேன் என்று சொல்கிறான். அப்ப இது என்ன, இது அப்படி நடக்கிறாப்புல காணலையே என்று சில மக்கள் நினைக்கிறாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதன் துவா கேட்டால் அவனுக்கு அல்லாஹு தாலா மூன்றில் ஒரு விஷயத்தை கொடுப்பான், மூன்றில் ஒன்று நடக்குமா? ஏனென்று கேட்டா, நம்ம கேட்டதெல்லாம் அல்லாஹு தாலா தரணும்ங்கிறது அப்படி ஒன்று இருக்குதா? நம்ம கேட்கறதெல்லாம் அல்லாஹ் தந்துடணும், அதுவும் உடனே தந்துடணும் அப்படி இல்லை. இப்ப நமக்கு ஒரு சில விஷயங்கள் உடனே தேவைப்படும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இந்த மனிதன் அவசரப்படுகிறான், இப்போது உனக்கு தேவையில்லை என்று அல்லாஹ் அவன் பின்னுக்கு நடக்க போற எல்லா விஷயத்தையும் அறிந்தவன். சில விஷயங்களை நாம் அவசரப்பட்டு அல்லாஹ்விடம் வேண்டுவோம், ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இப்போது உனக்கு தேவையில்லை, உங்களோட துஆ கபூல், உங்களோட பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, ஆனால் உடனே தர வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இல்லை, ஆனா நிச்சயம் கிடைக்கும். எனவே நான் பாருங்க, அநியாயம் செய்யப்பட்ட மனுஷன், அதாவது மூன்று பேருடைய பிரார்த்தனை உடனடியாக மூன்று பேருடைய பிரார்த்தனை மறுக்கப்படாதுங்கிறாங்க நபிவங்க, மூன்று பேருடைய பிரார்த்தனை மறுக்கப்படாது. அப்ப அதுல ஒன்று சொல்றாங்க, தஅவத்துல் மத்லூம், அநியாயம் செய்யப்பட்டவன் அல்லாஹ்விடம் வேண்டுகின்ற செய்கின்ற முறைப்பாடு, இது மறுக்கப்படாது. அப்ப அல்லாஹு தஆலா சொல்லுவானாம், அதாவது மேகங்கள் ஊடாக அந்த பிரார்த்தனையை உயர்த்தி அல்லாஹு தஆலா சொல்லுவான், லஅன் சுரன்னகி, இந்த பிரார்த்தனை பார்த்து சொல்லுவான், நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்வேன், வலவ் பஅதஹீன், பின்னராக இருந்தாலும், பின்னர் பிறகு என்றிருந்தாலும் நிச்சயம் நான் உனக்கு உதவி செய்வேன். அப்ப என்ன அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சொல்றான், உடனே சில நேரம் நடக்காது, ஆனா ஏற்றுக்கொள்ளப்படும் பிரார்த்தனை கபூல். ஆனால் இந்த செய்தியில் எப்படி வருது, வலவ் பஅதஹீன், சற்று பின்னர் இருந்தாலும் நிச்சயம் உதவி கிடைக்கும். எனவேதான் இப்ப நாம உதாரணத்துக்கு இஸ்லாமிய நாடுகளிலே குறிப்பாக முஸ்லீம்களுக்கு நடக்கிற நிறைய அநியாயங்களுக்கு பல தசாப்தங்களாக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம், அப்படியா இல்லையா? உதாரணமா பாலஸ்தீன் முஸ்லீம்கள், நம்மளது முக்கியமான ஒரு பிரச்சனைகள் ஒன்றான, இஸ்லாமிய சமூகத்தின் முக்கியமான பிரச்சனைகள் ஒன்றான பாலஸ்தீன் பிரச்சனைக்காக பல தசாப்தங்களாக பிரார்த்தனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கணும். இவைகளெல்லாம் வீணாக போகாது, நிச்சயம் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம். அது நடக்கின்ற நேரம் அது எமது வாழ்நாளில் கூட நடக்காமல் இருக்கலாம், அதற்கு அல்லாஹு தஆலா ஒரு தவணையை வைத்திருக்கிறான், அந்த நேரம் அது நடக்கும். எனவே பிந்திரத்தால நாம் நினைக்க கூடாது என்ன என்று, ஏற்றுக்கொள்ளப்படல, மறுக்கப்பட்டுட்டு. எனவேதான் சில மக்கள் அல்லாஹ் பார்த்து கொண்டுதானா இருக்கிறான், இவ்வளவு மக்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், என்ன நடக்கிறது என்ற சந்தேகங்களை எல்லாம் கிளப்புகிறார்கள். இது ஷைத்தானுடைய விளையாடல், அல்லாஹ் பற்றிய தப்பான எண்ணங்களை மனிதனுடைய உள்ளத்திலே விதைப்பது. அப்ப இந்த விஷயத்தில் நாம ரொம்ப கவனமாக இருக்கோம். உதாரணமாக அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை அல் குர்ஆன்ல சொல்கிறான், சூரத் யூனுஸ்லே எப்படி சொல்கிறான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபிரௌனுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறார்கள், ரப்பனா إنك آتيت فرعون وملأه زينة وأموالا في الحياة الدنيا يا الله فرعونكم அவனுடைய சமுதாயத்துக்கும் நீ يا الله உலக உலக நியமத்துக்கள் அருள்கள் உலக எல்லா அலங்காரங்களையும் நீ கொடுத்திருக்கிறாய் يا الله அவர்கள் அதை உன் வழியிலிருந்து மக்களை வழிகெடுப்பதற்காக அதை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ربنا اطم السلام عليهم يا الله அவர்களுடைய பொருளாதாரத்தை நீ முடக்கி விடுவாயாக அதற்கு சீல் வைத்து விடுவாயாக அதை அப்படியே துடைத்து எறிந்து விடுவாயாக இவர்களுடைய உள்ளங்களை நீ நெருக்கமாக்கி விடுவாயாக இவர்கள் ஈமான் கொள்ளப் போவதில்லை இவர்கள் வேதனை அவர்களை வந்து சேரும் வரைக்கும் இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் ஏன் அதற்கான ஈமான் கொள்வதற்கான எல்லா முயற்சியும் செஞ்சாச்சு இனி இவங்க திருந்த மாட்டாங்க என்ற கட்டத்துக்கு வந்த உடனே இப்படி பிரார்த்தனை செய்யறார் அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான் கால கத் உஜீபத் தஅவத்துக்குமா உங்கள் ரெண்டு பேருடைய நீங்கள் இருவரும் செய்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டு விட்டது ஆனா நீங்க என்ன செய்யணும் ஃபஸ்தகீமா என் வழியில் நிரந்தரமாக இருக்கும் துவா கேட்டாச்சு நாம வேண்டிய பிரகாரம் நடக்கலாம் அமல் செஞ்சாச்சு இனி அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வேலைதான் மிஞ்சி இருக்கிறது நாம செய்யறதை செஞ்சாச்சு அல்லாஹ் செஞ்சாச்சிருதான் இப்படி இருக்கக்கூடாது ஃபஸ்தகீமா உங்கள் வழியில் நீங்கள் நிரந்தரமாக என் வழியில் சென்று கொண்டிருக்கணும் அப்பதான் அது வரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விஷயம் நடக்கிறதா நீங்க உங்களோட வழியில போயிருக்கணும் எனவேதான் இந்த விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்டுறேன் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ரபியா பின் கஅப் அல் அஸ்லம் என்ற சஹாபி என்ன செஞ்சாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ரபியா பின் கஅப் என்ற சஹாபி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் அவங்க திண்ணை தோழர்களில் ஒரு ஆள் வாலிபர் என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நாள் தஹஜ்ஜுதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எழும்புவதற்கு முன்னாலே அவங்களுக்குரிய வுது செய்வதற்கு சுத்தம் செய்வதற்கான நீரை என்ன செஞ்சாங்க தயார் செஞ்சு வச்சுட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏற்கனவே எழும்பி தயார் செஞ்சு வச்சுட்டாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எழும்பிட்டு வந்து தஹஜ்ஜுது பாக்குறாங்க எல்லாம் ரெடியா இருக்கிறது இது யார் செய்தது ரபியா பின் கஅப் அல் அஸ்லம் என்ற சஹாபி இதை அல்லாஹ்வின் தூதரில் உள்ள மஹப்பத்தின் காரணமாக அவங்க செஞ்சு வைக்கிறாங்க இப்ப நபியும் கேட்டாங்க யா ரபியா
ரபீஆவே உங்களுக்கு என்ன வேணும் அதை கேளுங்கண்டாங்க. நபி உங்களுக்கு சந்தோஷம், ரபீஆவே உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. இப்ப ரபீஆ யோசிக்கிறாங்க என்னத்தை கேட்கலாம். திண்ணைத்தோழர் அவங்களுக்கு ஒரு வீடு தேவை, மதீனாவில் வாழ்றதுக்கு வாழ்க்கை வாழ்வாதார வசதிகள் தேவை, எதையும் கேட்டிருக்கலாம். ஆனால் ரபீஆ ரழியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களிடம் நான் கேட்பதெல்லாம் முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் உங்களுடன் கூட இருக்கணும், அதான் எனக்கு தேவைண்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன வேணும்னு கேட்டு ரபியா சுவர்க்கத்தில் உங்களோட இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப சரி, அல்லாஹ்வோட நான் பிரார்த்தனை செய்கிறேன், நீங்கள் என்னோட சுவர்க்கத்தில் இருப்பீங்க, அதான முடிவு வரணும். ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சரி, ஆனால் நீங்க ஒன்று செய்யணும்ண்டாங்க. நீங்க என்னோட கூட இருக்கலாம், சும்மா இருக்க கூடாது, நீங்க ஒரு வேலை செய்யணும், என்ன அதிகமாக தொழணும்ண்டாங்க. அது கிடைப்பதாக இருந்தால் தொழணும், சுஜூது அதிகமா செய்யணும். அப்ப என்னத்தை காட்டு கேட்டால், அந்த கேட்பது மட்டும் போதாது, நீங்க சரியா நடந்துட்டு இருக்கணும், அப்பதான் விஷயம் நடக்கும். நம்ம முயற்சி செய்யணும், அதுக்கு என்ன இப்படியான விஷயங்கள், அல்லாஹ்வினுடைய வழியில் தெளிவான வழியில் நமது கடமைகளை சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கணும், அப்பதான் நடக்கும். துவா கேட்ட முடிஞ்சிட்டு இருக்க கூடாது. சரி, இது ஒரு விஷயம். இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். அப்ப எனவே உடனே நடக்கணும்ங்கிறது அல்ல, துவா ஏற்றுக்கொள்ளப்படலாம், ஆனால் நடப்பது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் உள்ளது. உடனே நடக்கவில்லை என்பதற்காக ஏற்றுக்கொள்ளப்படலைங்கிறத நாம நினைக்க கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் நாம பார்க்கிறோம், அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லிட்டான், உங்களோட பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டுட்டு. ஆனா பிரார்த்தனைக்கு பின்னால தஃப்ஸீருடைய அறிஞர்கள் சொல்லுவது போல 40 நாளைக்கு பிறகு தான் அந்த விஷயம் நடந்திருக்கிறது. இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, பிரார்த்தனை செஞ்சதுக்கு பின்னால 40 நாட்களுக்கு பிறகுதான் ஃபிரௌனுடைய அழிவு நடந்திருக்கிறது. அப்ப 40 நாள் பிந்திருக்கிறது, ஏன் அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்ப நடக்கிறது தான். எனவேதான் நாம பிரார்த்தனை செஞ்சிட்டோம், ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும், ஆனால் அசன நேரம் அது பிந்தலாம், அதை நாம கவனத்தில் வரணும். அடுத்தது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க துவா செய்தால் 3 விஷயம் நடக்கும். ஒன்று, கேட்டது உடனே கிடைக்கும். உடனே என்பதை விட ஒன்று, அல்லாஹு தஆலா அவருக்கு கேட்டதை கொடுப்பான். இது ஒரு விஷயம். நாம துவா கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேட்டது நடக்கும். சரி, கேட்டது எல்லாருக்கும் கிடைக்கல, அப்ப என்ன, ஏன் கிடைக்காது? கேட்டதெல்லாம் கொடுப்பது என்பது அது சரியில்லை. இப்ப நீங்க உங்களோட பிள்ளைய மஹபத் வைத்திருக்கீங்க, எந்த அளவுக்கு மஹபத் வச்சிருப்பீங்க? நம்மோட பிள்ளைகள நாம எந்த அளவுக்கு விரும்புறோம்? எல்லோரையும் விட, எல்லா பிள்ளைகளையும் விட, நம்மளை தவிர மற்ற எல்லாரையும், மனைவியை விட, சில நேரம் சிலர்கள் தாய் தகப்பனுடைய மஹபத்தை விட பிள்ளையின் மீது மஹபத் வைத்துறாங்க. பிள்ளையோட அவ்வளவு அன்பு இருக்கிறது என்கிறதுக்காக அது கேட்கறதில நாம கொடுப்போமா? என்ன செய்வோம், என்ன செய்வோம், எது இந்த பிள்ளைக்கு தேவை, இந்த நேரம் இது இதை கேட்குது, இது இந்த நேரம் இதுக்கு தேவைதானா, இல்ல இது உங்களுக்கு இந்த வயசுலாம் தேவை, இந்த வயசுல அது தேவையில்லை, இது இப்போது தேவையில்லை, இது உங்களுக்கு இந்த வயசுக்கு பொருத்தம் இல்லை, இது உங்களுக்கு கேடு, நாம தான் என்ன செய்வோம், முடிவெடுப்போம். கொடுக்கலங்கிறதுக்காக நம்ம பிள்ளையில மஹப்பத் இல்ல, பிள்ளைக்கு நாம் அநியாயம் செஞ்சிட்டோம்ங்கிற அர்த்தமா இல்ல. அப்ப நம்மளே இந்த பிள்ளையோட எப்படி நடக்கும் சொன்னால், நம்மளை படைத்தாள்ளா, நாம் பிள்ளைகள் அன்பு வைத்திருக்க, பிள்ளைகளின் மீது வைத்திருக்கிற அன்பை விட பன்மடங்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், ஒரு அடியான் மீது அன்பு வைத்திருக்கிறான். எனவே அவனுக்கு தெரியும் இவன் கேட்பதில் எதை கொடுக்க வேண்டும் என்று. அப்ப எனவே அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அப்ப கொடுத்தாச்சு, ஒரு ஆளுக்கு கேட்டது கிடைச்சிட்டு. இப்ப ரெண்டாவது விஷயம், நபி அவங்க சொல்றாங்க, சில நேரம் அவருக்கு கேட்டது நடந்திருக்காது, என்ன நடக்கும், என்ன நடக்கும், அவர் கேட்டதுக்கு பதிலாக அவருக்கு மறுமையில இந்த உலகத்தில் வரப்போற ஒரு ஆபத்து இந்த பிரார்த்தனை மூலமாக நிற்கப்பட்டிருக்கு. நீங்க துவா கேட்டுருக்கீங்க, உங்களுக்கு நடக்கல, அல்லாஹ் எனக்கு தரல நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா உங்களோடு அல்லாஹ் ரொம்ப அருள் மிக்கவனாக இருக்கிறான், உங்களோடு அல்லாஹ் ரொம்ப கிருபை உள்ளவனாக இருக்கிறான், ரொம்ப இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். எனவே இந்த அடியான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான், இந்த விஷயத்தை அவன் என்ன இடத்துல கேட்டுக் கொண்டிருக்கிறான், இவனுக்கு எத்தனையோ ஆபத்துக்கள் இன்ன காத்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியுமா நடக்க போற விஷயம் எது, நமக்கு தெரியாது. அப்ப யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் நமக்கு என்ன நடக்க போகுது. நடக்க போற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தா நாம என்னத்தை கேட்டிருப்போம், என்னத்தை கேட்டிருப்போம், யா அல்லாஹ் அந்த விஷயத்தை தடுத்து விடு, யா அல்லாஹ் இந்த விஷயத்தை தடுத்து விடு, இது எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, அது வராம விட்டா போதும் என்றுதான் இருந்திருப்போம். நமக்கு தெரியல நடக்க போறோம், நமக்கு தெரியல. எனவே நம்ம அல்லாஹ் அதைத்தா இதைத்தா யா அல்லாஹ் அப்படி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அருளாளன், இந்த அடியான் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறான், அவனுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது. எனவே நபியே அவங்க சொல்றாங்க, அந்த பிரார்த்தனையின் மூலமாக அவருக்கு வரப்போற ஒரு ஆபத்தை அல்லாஹ் தஆலா தட்டி விடுகிறான், நீக்கி விடுகிறான். இரண்டாவது விஷயம், ரெண்டும் நடக்கல, ரெண்டுமே நடக்கல. மூணாவது நடக்குமாம். சரி, ஆகப்பெரிய அருள் அல்லாஹ் தஆலா அவருக்கு இந்த துஆவின் மூலமாக மறுமையில் ஒரு அந்தஸ்தை உயர்த்தி விடுகிறான். சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து கூடுறது சாதாரண விஷயமா? ஒரு மனுஷன் அந்த அப்படியான ஒரு தரத்தில் இருந்தால் என்ன, சொர்க்கத்தில் 100 தரஜாக்கள் இருக்கிறாங்க, 100 தரம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு தரத்தில் இருக்கிறாக்களுக்கு தனிப்பட்ட விசேஷமான சில தன்மைகள் இருக்கும். அப்ப ஒரு மனுஷனும் என்ன சொர்க்கத்தில் என்ன செய்யணும், நான் ஆகமேல இருக்கும் மட்டும் தான் இருப்போம். அப்ப நபியவங்க சொல்றாங்க, நீங்க துவா செய்தால் இந்த முதல் ரெண்டும் கிடைக்கலையா, மூன்றாவது தர மறுமையில உங்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த துஆவின் மூலமா ஒரு அந்தஸ்து உயர்த்தி விடுறான். இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அப்ப நாங்க எப்படி போனாலும் துஆ கேக்குற எங்களுக்கு பிரயோசனம் தானே, எவ்வளவு கேட்கமோ அந்த அளவுக்கு பிரயோசனம், அப்ப நாங்க அதிகமாக கேட்டுட்டே இருக்கவா என்று சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அதிகமாக கேட்டுக்கொண்டே இருக்கவா, நமக்கு தானே பிரயோசனம். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, நீங்க எவ்வளவு கேட்டாலும் அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்ப அல்லாஹு அக்தர் சஹாபா கேக்குறாங்க, இதன் இஸ்தக்ஸிர் ரொம்ப அதிகமா கேட்கவான்னு கேக்குறாங்க. அப்ப நபி அவங்க சொல்றாங்க, அல்லாஹு அக்தர் அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்பதை விட பன்மடங்கு அதிகம் இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்க பிரச்சனை இல்லை, அல்லாஹ்விடம் அதிகம் இருக்கிறதுங்கிறாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப நாம கேட்கிற துவாக்கள் எதுவுமே வீணா போறல, இந்த மூணுல ஒன்று நடந்தே தீரும்ங்கிறத நாம கவனத்தில் கொள்ளும். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சில முக்கியமான சந்தர்ப்ப துவாக்களை சொல்லி தந்திருக்கிறார். என்ன காரணம் என்று கேட்டால், அது ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு அடியானம் அதை சொல்லி வர வேண்டும். உதாரணத்துக்கு சொல்றாங்க, உதாரணத்துக்கு தக்பீர் கட்டின உடனே அல்லாஹும் என்ற துவாவை ஓதுவார்கள். ஏன்னா அது ஒரு அடியானுக்கு ரொம்ப முக்கியமான துவா, எனவே நமக்கு சொல்லி தந்திருக்கிறான், நீங்க கேளுங்க என்று சொல்லாம சொல்லி தந்திருக்கிறாங்க. அதே போல சலாம் கொடுப்பதற்கு முன்னால இன்னென்ன துவாக்களை நீங்கள் ஓதுங்கள், குறிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 4 துவாக்களை, விசேஷம் 4 துவாக்களை நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சலாம் கொடுத்ததுக்கு பின்னால ஓதுங்க, சலாம் கொடுத்ததுக்கு பின்னால துவா கேட்கறது ரொம்ப முக்கியமான விஷயத்தில் உண்டு. சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாலே அத்தஹியாத் ஓதி முடிஞ்சு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னால இது துவா கேட்கிற இடங்கள்ல ரொம்ப முக்கியமானது. அப்ப அத்தஹியாத் ஓதின உடனே என்னென்ன துவா ஓதணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டு கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹும் அக்ஃபர் லிமா கத்தம்து வமா அக்ஃர்து என்று ஆரம்பிக்கிறது. அல்லாஹும் இன்னி அஊது பிக மின் அதாபில் கப்ர் மின் அதாபின் நார். அதே போல முஆத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா முஆத், முஆதே உங்களை நான் விரும்புகிறேன், நீங்கள் ஒவ்வொரு தொழுகையின் இறுதியிலும், இறுதியில் என்றால் சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாலே, அல்லாஹும் அயன்னி அலா திக்ரிக்கா வஷுக்ரிக்கா ஹுஸ்னி இபாதத்தி என்ற துவாவை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, தொழுகையில் நான் ஓதுவதற்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் என்றாங்க. தொழுகைக்குள்ள நான் ஓதுறதுக்கு இன்னைக்கு ஒரு துவா ஒன்று சொல்லித்தாங்க என்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஒரு துவாவை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க, இதை தொழுகையில் ஓதுங்க. اللهم اني ظلمت نفسي ظلما كثيرا كبيرا فاغفر لي مغفره من عندك وارحمني انك انت الغفور الرحيم இந்த துஆ சொல்லி கொடுக்கறாங்க. துஆவுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ஸஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றுள்ள செய்தி, உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என் கணவர் அபூ ஸலமா மரணிச்ச உடனே நான் நினைச்சேன், எனக்கு அபூ ஸலமாவை விட, என் கணவர் அபூ ஸலமாவை விட ஒரு நல்ல மனுஷன் யாரும் கிடைக்க போறல. ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், எந்த ஒரு முஸ்லிமுக்கு ஒரு துன்பம் முஸீபத் ஏற்பட்டு அவன் அல்லாஹும் அஜிர்னி ஃபி முஸீபதி வஅஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா, அல்லது வஅஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா என்று சொன்னால் அவனுக்கு அல்லாஹ் அதை விட, அவன் இழந்ததை விட சிறந்ததை கொடுத்தே தருவான் என்கிற துவா. ஒரு மனுஷனுக்கு ஒரு இழப்பு வந்துட்டு அவன் என்ன செய்யறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த துஆவை ஓதுங்கள், அல்லாஹும் அஜிர்னி ஃபி முஸீபதி வஅஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா என்ற துஆவை ஓதுங்கள், அல்லாஹ் தஆலா இழந்ததை விட சிறந்ததை உங்களுக்கு தருவான். பொருள் இழப்பா இருக்கட்டும், உயிரிழப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த துஆவை ஓதுங்கள். அப்ப உம்மு ஸலமா சொல்றாங்கன்னா, நாம எல்லாவற்றையும் பகுத்தறிவுக்குள்ள போட்டு மார்க்க விஷயத்தை அலட்டினோம்னு சொன்னால் மார்க்கத்தில் நிறைய விஷயத்தை நாம் எடுக்க மாட்டோம். நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட வரணும், அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் சக்தி பெற்றவன். என்னுடைய அறிவு ரொம்ப குறுகியது, அதாவது உயிரை பற்றி நபியை உங்களிடம் கேட்கிறார் அல்லாஹ் தஆலா அல்குர்ஆன்ல அல்அம்பியா பனி இஸ்ரவேல் அத்தியாயத்தில் சொல்கிறார் நபியை உயிரை பத்தி உங்களிடம் கேட்கிறார்கள். உயிர் எப்படி வருது, எப்படி போகுது, எங்க இருக்குது? அப்ப என்ன பதில்? உயிர் என்றால் அது இப்படித்தான் வருகிறது, இப்படித்தான் உடம்பிலே இருக்கிறது, அப்படி பதில் வரல. நபியை நீங்கள் சொல்லுங்கள், குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, அது அல்லாஹ்வுடைய கட்டளை தான், ஆர்டர். ஒமா ஊதீதும், உங்களுக்கு தந்த அறிவு இல்ல கலியில கொஞ்சம் தான், இதெல்லாம் நீங்க விளங்குற அளவுக்கு உங்களுக்கு போதாது, மனுஷனே கொஞ்சம் தான் தந்திருக்கிறது. அப்ப எனவே நிறைய விஷயம் நம்முடைய சிந்தனை கேட்டாது. இப்ப அபூ உம்மு ஸலமா நினைக்கிறாங்க, அபூ ஸலமா விட இந்த மதீனாவில் சிறந்த ஒரு ஆண் எனக்கு தெரியாது, இஸ்லாத்துக்காக ஆரம்பத்தில் தியாகம் செய்த ஒரு குடும்பம். அபூ ஸலமாவை விட உலக அடிப்படையில் அவங்க சொல்லல சிறந்தாலு, மார்க் அடிப்படையில் சொல்றாங்க, அவங்கள விட சிறந்தாலும் நமக்கு தெரியாது. அப்படி நமக்கு கிடைக்குமா? அப்ப இந்த துவா ஓரத்தால் என்ன பிரயோசனம்? இந்த இழப்புல அபூ ஸலமாவை இழந்திருக்கிறேன், இந்த இழப்புல இந்த துவாவை ஓதுனால் எனக்கு என்ன பிரயோசனம்? நியாயமா இல்லையா? அறிவு ரீதியாக நியாயம், பகுத்தறிவு ரீதியாக நியாயம். என்றாலும் நான் ஓதினேன் சொல்றாங்க, நான் ஓதினேன், எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க, எனவே இந்த துவாவை ஓதினேன். என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அவங்கட கணவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நாளையில அவங்கள கணவன் இழந்துட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 28-30 வயசுலாம் இருக்கிறாங்க உம்மு ஸலமா. அப்ப இளம் பெண் இஸ்லாத்துக்காக ஆரம்பத்திலிருந்து ஹிஜ்ரத் போய் தியாகம் செய்தி அபூ ஸலமாவை இழந்துட்டாங்க, சின்ன பிள்ளைகளோட இருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்த தியாகத்துக்காக அவங்க வாழ்க்கை ஒரு வாழ்வை கொடுக்கறதுக்கு விரும்பினாங்க, எனவே திருமணம் பேசினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட கணவராக மாறினாங்க. அப்ப சொல்றாங்க, அபூ ஸலமாவுக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கிட்ட நிக்கலுமா? அல்லாஹ்வின் தூதர் அபூ ஸலமா சாதாரண மனுஷர், எனவே அபூ ஸலமாவோட பன்மடங்கு சிறந்த ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலா எனக்கு, அதை விட சிறந்த பன்மடங்கு சிறந்த ஒருவரை எனக்கு தந்தான். எனவே நாம சிந்திச்சால் நடக்குமாண்டி யோசிக்கிறோம், ஆனா அவங்க சொன்னாங்க அல்லாஹ் தஆலா செஞ்சு காட்டிட்டான். எனவே துவா என்பது, எனவே நபி அவங்க சந்தர்ப்ப துவாக்களை எங்களை சொல்லி தந்திருக்கிறாள், எதற்காண்டு கேட்டால் இப்படியான நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும், ஆனா நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம். எனவே அன்புக்குரிய சோதர்களே, இப்படி துவா விஷயத்திலே நாங்கள் நிறைய சில நுணுக்கங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்போதுதான் நாம் அல்லாஹ்விட மதியம் பிரார்த்தனை செய்வோம், சந்தர்ப்ப துவாக்களை ஓதுவோம், தொழுகையில் உள்ள துவாக்களை ஓதுவோம், அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் கொண்டவர்களாக எப்போதும் இருப்போம். இறுதியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். மவானியல் இஜாபான் இருக்கிறது, துவா அங்கீகரிக்கப்படாத காரணங்கள் இருக்கிறது, அங்கீகரிக்கப்படவே மாட்டேன். அதில் ரொம்ப முக்கியமானது, ஹராமான உணவு நம்ம உடம்புல சேர்றது. ஹராமான சாப்பாடு, உணவோ உடையோ, குடிக்கின்ற விஷயங்களோ ஹராம் அதிகபட்சம் சேர்ந்துட்டா துவா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னல்லாஹ தய்யிபுன், அல்லாஹ் தூயவன், தய்யிப் என்றால் தூயவன், தய்யிபனா நல்லவங்கிறதுக்கு நாம சொல்லுவோம், தய்யிப் என்றால் தூயவன், எனவே அவன் ஏற்க மாட்டான், ஒப்புக்கொள்ள மாட்டான், இல்லா தயிபன், நல்லதைத்தான், தூயதைத்தான். அப்ப அமல்கள் ஏற்றுக்கொள்வான், களப்படம் உள்ளதை ஏற்றுக்கொள்ள மாட்டான், வணக்கத்திலே எதுவாக இருந்தாலும் களப்படமானதை ஏற்க மாட்டான். அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு என்ன, இறை தூதர்களுக்கு என்ன கட்டளையோ அதைத்தான் விசுவாசிகளுக்கும் கட்டளையா அல்லாஹ்விட்டிருக்கிறான். எனவே அல்லாஹு தஆலா இறை தூதர்களை பார்த்து சொல்லியிருக்கிறான், யா அய்யுஹர் ருசுல், இறை தூதர்களே, குலூ மினத் தய்யிபாத், எது தூயதோ நல்லதோ அதைத்தான் நீங்கள் உண்ணுங்கள், வஅமலு ஸாலிஹன், உண்டுட்டு அல்லாஹ்வுக்கு நல்ல அமல் செய்யுங்கள், ஷுக்ருக்காக, நன்றிக்காக அல்லாஹ் தந்தவத்தை அனுபவிங்க, நன்றிக்காக நல்ல அமல் செய்யுங்கள். இது இறை தூதர்களுக்கு. மூமின்களை பார்த்து சொல்றான், குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாகும், அல்லாஹ் உங்களுக்கு தந்தவற்றில் நல்லவற்றை நீங்கள் உண்ணுங்கள், வஷ்குரு லஹு, அவனுக்கு நன்றியும் செலுத்துங்கள். இது விசுவாசிகளுக்கு பார்த்து சொல்றது. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை சொல்லிட்டு ஒரு மனுஷரை சொல்றார், சொல்றாங்க அவர் நீண்ட தூர பிரயாணம் செய்கிறார், ரொம்ப பிரயாணம், நீண்ட பிரயாணத்தின் காரணமாக அவருடைய உடல்கள் எல்லாம் ரொம்ப அலங்கோலமாக இருக்கிறது, தலைவீதி கோலமாக இருக்கிறார், இப்ப அவருக்கு தேவை வருகிறது, அல்லாஹ்வுடன் கையேந்துகிறார், யா ரப் யா ரப்னு சொல்கிறார். அப்ப அங்கீகரிக்க துவா கையே ஏந்துகிறார், அவானை நோக்கி கையை ஏந்துகிறார், யா ரப் யா ரப் என்று சொல்கிறார், இறைவா என் இறைவா என் இறைவா என்று அழைக்கிறார். ஆனால் பிரயாணத்தில் இருக்கிறார், பார்க்கறதுக்கு மனுஷன் பார்த்தாலே இறங்கக்கூடிய ஒரு தோற்றத்தில் இருக்கிறார், அவ்வளவு தலை விதிகோலமாக அலங்கோலமாக இருக்கிறார், பார்ப்பதற்கு பரிதாபமான நிலையில் இருக்கிறார். அப்ப மனிதன் பார்த்தாலே இறக்கப்படுற நிலையில் இருக்கிறார், அப்ப படிச்ச நாயம் ரொம்ப இருக்கப்படக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். அப்ப ரெண்டு, பிரயாணம் தோற்றம் அப்படி, கையை வானை நோக்கி உயர்த்திருக்கிறார். ரொம்ப தேவை. இப்படி ஏந்திரான் ஒரு மனிதன், இப்படி ஏந்திரான், இப்படி ஏந்திரான்னு சொன்னா ரொம்ப தேவை. எனவே தான் இஸ்திஸ்காவில் மழை தேடி தொழுகிற தொழுகையில் இப்படி ஏந்திரது. காரணம் என்ன? அது ரொம்ப பஞ்சமான நிலைமையில கேட்கிற துவாங்கிறதுக்கா. அப்ப அப்படியான நிலையில் இருக்கிறான். யாரப் யாரப் என்று அழைக்கிறான். யாரப்னு சொல்றது ரொம்ப அல்லாஹ்வை அழைக்கிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. யாரப் யாரப். அப்ப முக்கியமான நாலு விஷயத்தை அந்த மனுஷன் செய்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் நபி அவங்க சொல்றாங்க, மத்அமு ஹராம், ஆனால் அவன் உண்பது ஹராம், அமஷ்ரபு ஹராம், குடிப்பது ஹராம், அமல்பசு ஹராம், உடுப்பது ஹராம், வஹுதியபில் ஹராம், ஹராத்தினாலே அவன் வளர்க்கப்பட்டிருக்கிறான். ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கு எப்படி பதில் வரும்? இவ்வளவு கெட்டான கட்டத்திலேயும் அவனுக்கு பதில் வராதாம். ஏனென்று கேட்டால் அல்லாஹு தஆலா ஹராமால் வளர்ந்த ஒரு மனிதனுக்கு அழைப்புக்கு பதில் சொல்ல மாட்டான். எனவே ஹராம் கலந்திருந்தால் துவா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது இந்த செய்தி காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப துவா விஷயத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ் கேட்டால் அவனுக்கு கொடுக்க வேண்டும், பதில் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டால் அவனுடைய எல்லா விஷயங்களும் ஹலாலானதாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் இந்த விஷயங்களை எமது வாழ்க்கையிலே கவனத்திற்கு கொண்டு அமல்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்தல்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.